இப்பொழுது ஆரம்பிக்கலாம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். நாம் இப்பொழுது தூய ஆவியானுடைய பாடலிலே பங்கு பெறுவோம்.
வானத்திலிருந்து வையகமெழுந்து புனித ஆவியே வருக, ஞானத்தினொளியை மனதினிலேற்று மாசற்ற அன்பே வருக. உயிருக்கு உயிரே, வாழ்வுக்கு வாழ்வே, உண்மையின் வடிவே வருக. பயிருக்கு மழையே, பார்வையினொளியே, பரமனின் அருளே வருக. வானத்திலிருந்து வையகமெழுந்து புனித ஆவியே வருக, ஞானத்தின் ஒளியை மனதினிலேற்று மாசற்ற அன்பே வருக.
ஆமேன். நாம் இப்பொழுது ஆரம்ப சபத்தில் பங்கு பெறுவோம்.
அன்பின் ஆண்டவரே, இன்றைய நாளுக்காகவும் இந்த சுப நேரத்துக்காகவும் நன்றி கூறுகின்றேன். மீண்டும் அங்கே எல்லோரையும் ஒன்றிணைத்து உமது வல்லமையால் ஆள்கொண்டு உமது இறை வார்த்தைக்குள் வழி நடத்தி அருளும். உமது வார்த்தையை அறிந்து புரிந்து அதை உள்வாங்கி அதை பின்பற்றி வாழ நிறைவான ஞானத்தை தந்து ஆசீர்வதித்து உமது இறை ஒளிக்குள் வழி நடத்தி தூயாவின் அபிஷேகத்தை தந்தருளும். எல்லோரையும் உமது திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமீன்.
ஆமேன். நாம் புகழ்ச்சி பாடலில் பங்கு பெறலாம்.
உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆமீன்.
ஆமேன். நான் இப்பொழுது தனி புகழ்ச்சியிலே பங்கு பெறலாம்.
அப்பா பிதாவே, இமை போற்றுகின்றோம். இயேசுவே, இமை போற்றுகிறோம். தூய ஆவியே, இமை போற்றுகின்றோம். தங்களை ஆண்டவரே, உமது தாயின் கருவிலே தெரிந்து கொண்டவரே, இமை போற்றுகின்றோம். எங்களை பேர் சொல்லி அழைத்தவரே, இமை போற்றுகின்றோம். எங்களுடன் வாழ்பவரே, இமை போற்றுகின்றோம். எங்களை கீழாக்காமல் மேலாக்குபவரே, இமை போற்றுகின்றோம். எங்களோடு பயணிக்கிறவரே, இமை போற்றுகின்றோம். அன்பான ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், போற்றுகிறோம். ஆமீன்.
விடுதலை தருபவரே, உம்மை போற்றுகிறோம். தாயின் கருவிலே எங்களை தெரிந்து கொண்டவரே, உம்மை போற்றுகிறோம். எங்களை பேர் சொல்லி அழைத்தவரே, உம்மை போற்றுகிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். எங்களை தேவைகளை சந்திக்கிறவரே, உம்மை போற்றுகிறோம். எங்களுக்கு ஒளியா இருப்பவரே, உம்மை போற்றுகிறோம். எங்களுக்கு விடுதலை தருபவரே, உம்மை போற்றுகிறோம். எங்களை குணமாக்குற ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். எங்களை வழி நடத்துகிறவரே, உம்மை போற்றுகிறோம். எங்களை போக்கிளம்பரத்திலும் பாதுகாக்கிறவரே, உம்மை போற்றுகிறோம். எங்களை புது வாழ்வில் இணைத்துக் கொண்டவரே, உம்மை போற்றுகிறோம். ஆமீன்.
ஆமேன். நாம் ஆராதனை பாடலில் பங்கு பெறுவோம்.
நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே, நம்மை அழைத்தவரே ஓ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆமேன்.
ஆமேன் பிதா, சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன். இன்றைக்கு நாங்கள் தொடக்க நூல் அல்லது ஆதியாகமம் 4 அதிகாரத்தில் 8-16 வரை உள்ள வசனங்களை பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வசனங்கள், 7 முண்டால் பாவம் இல்லைட்டா நாங்கள் தாய்மை பார்த்து செய்யலாம். ஸோ இந்த வசனங்களை நாங்கள் வழமை போல ஒருவர் வசனத்தையும் வாசித்து அதற்கான கேள்வியையும் வாசித்து அதற்கான விடையையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் ஒவ்வொருவராக. அதுக்கு பின்பு அதற்கான விளக்கத்தையும் நாங்கள் வந்து பார்க்க போகின்றோம். ஸோ முதலாவது தொடக்க நூல் 4 அதிகாரத்திலே 8வது இறைவார்த்தை ஒருவர் வாசித்து அதற்கான கேள்வியையும் வாசிக்கலாம்.
காயின் தன் சகோதரன் ஆபேலிடம், நாம் வயல்வெளிக்கு போவோம் என்றான். அவர்கள் வெளியில் இருந்த பொழுது காயின் தன் சகோதரன் ஆபேலின் மேல் பாய்ந்து அவனை கொன்றான். கேள்வி: காயின் ஆபேலை எங்கே கூட்டிச் சென்றான்? வயல்வெளிக்கு கூட்டிச் சென்றான்.
குட், தேங்க்யூ. ஸோ இந்த பகுதியிலிருந்து நாம் வந்து முதல்ல என்ன பார்க்கிறோம் என்றால், காயினும் ஆபேலும் வந்து ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள், சகோதரர்கள். மனித குலத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு குடும்பத்துக்குள்ளே பார்த்தீர்கள் என்றால், குடும்ப உறவுக்குள்ளே பாவம் நுழைந்தது என்பதை தான் இந்த பகுதி எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. பைபிளிலே வேதாகமத்திலே முதல் முதலாக குடும்பத்துக்குள்ளே, குடும்ப உறவுக்குள்ளே எவ்வாறு பாவம் நுழைந்திருக்கிறது என்பதை வந்து இது எடுத்து காட்டுகிறது. ஸோ இதில் வந்து நான் இப்போ ஒரு பகுதிகளை சொல்லும் பொழுது அந்த பகுதிகளை நீங்கள் கோடிட்டு வைத்து கொள்ளலாம் என்றால் அப்போ உங்களுக்கு கூட விளக்கமாக இருக்கலாம். ஸோ அந்த வசனத்தினுடைய முதலாவது பகுதி பார்த்தீங்கன்றால், காயின் தன் சகோதரன் ஆபேலிடம் அப்படின்னு சொல்லப்படும். இப்போ சகோதரன் என்ற வார்த்தை இங்கே தான் நாங்கள் பார்க்கின்றோம். குடும்ப உறவிலே சகோதரம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதையும், அந்த சகோதர உறவை எவ்வாறு பாவம் வந்து பாதிக்கிறது என்பதையும் இங்கே தான் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இங்கே வந்து பாவம் எவ்வாறு செயல்படுகிறது என்று பார்த்தீர்கள் என்றால், முதலிலே காயினுடைய உள்ளத்துக்களே தான் அந்த பாவம் தொடங்கியது. அதுக்கு பின்பு தான் அது வந்து செயலாக மாறுகிறது. ஸோ பாவம் எப்பொழுதுமே முதலிலே இதயத்தில் ஆரம்பிக்கிறது. அதனால தான் இதயம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதுக்கு பின்பு அந்த பாவம் செயலாக மாறிய பொழுது ஒரு குடும்ப உறவை அந்த பாவம் வந்து சிதைத்து விடுகிறது. சரி, அப்போ ஒரு உறவை உடைப்பது பாவம். ஒரு உறவுக்குள்ளே பாவம் வரும் பொழுது நிச்சயமாக அந்த உறவிலே பெரிய உடைவு வரும், பெரிய பாதிப்பு வரும். அதனால தான் கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகள் உறவாக இருக்கலாம், அல்லது நம்முடைய ஆன்மீக உறவுகளாக இருக்கலாம், நண்பர்கள் தோழர்கள் உறவாக இருக்கலாம், இதற்குள்ளே ஒரு பாவம் வரும் பொழுது, ஒரு தவறு வரும் பொழுது அந்த உறவிலே ஒரு பெரிய பிரச்சனையை, குழப்பத்தை நம்மால் பார்க்க முடியும். அதுக்கு பின்பு அந்த இறைவார்த்தை என்ன சொல்கிறது என்றால், ஆபேல் தன் சகோதரன் ஆபேல் காயின் தன் சகோதரன் ஆபேலிடம், நாம் வயல்வெளிக்கு போவோம் அப்படின்ட்டு அழைப்பதை நாம் பார்க்கணும். இங்கே வந்து வயல்வெளிக்கு போவோம் என்ற அந்த போவோம் என்ற வார்த்தை, வயல்வெளி என்ற வார்த்தை, இந்த ரெண்டுமே மிக முக்கியமான ஒன்று. அது எதை காட்டுகிறது என்றால், காயின் வந்து ஆபேலை கொலை செய்வதற்கு திட்டமிடுவதை இங்கே பார்க்கலாம். சரியோ, பாவத்திலே ரெண்டு விதமாக சொல்வார்கள். ஒன்று வந்து நாம் தற்செயலாக அல்லது தெரியாமல் செய்கின்ற ஒன்று, ரெண்டாவது திட்டமிட்டு செய்கிற ஒன்று. திட்டமிட்டு செய்கிற பாவத்துக்கு உலகத்தினுடைய எல்லா பகுதியிலும் அதுக்கு தண்டனை உண்டு. அதை தான் நாங்கள் வந்து ஒரு கிரிமினல் என்று சொல்கிறோம், அல்லது கட்டாயமாக அதுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று உலக உலகத்தில் எங்குமே அதுக்கு தண்டனை கொடுக்கப்படும். என்றால் ஒரு பாவம் திட்டமிட்டு செய்தால், இது பாவம் என்று தெரிந்தும் செய்தால், அல்லது ஒரு பாவத்தை திட்டமிட்டு செய்தால், அது பெரிய தவறது. இங்கே வந்து நடந்த பாவம் தற்செயலாக நடந்த ஒரு தவறல்ல, திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு தவறாகும். வயல் வழிக்கு போவோம் என்றால் வயல்வெளியிலே கொண்டு போய் கொலை செய்தால் யாருக்கும் தெரியாது அப்படின்ட்டு காயின் நினைத்து வயல்வெளியை தேர்ந்தெடுக்கின்றார், வயல்வெளிக்கு அழைத்து கொண்டு போகின்றார். ஸோ திட்டமிட்டு செய்வது ஒரு பெரிய தவறு, அது நமக்கு ஒரு பெரிய தண்டனையை நமக்கு கொண்டு வரும். அதனாலே நாம் ஒரு தவறை திட்டமிட்டு செய்கிறோம் என்றால் அதிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும், அது பெரிய தண்டனையை நமக்கு கொண்டு வரும். சரி, அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், வயல்வெளிக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், ஒரு பொறாமையும் கோபமும் மனிதனை சிந்தித்து பாவம் செய்வதற்கு தூண்டிவிடுகிறது. சரியோ, உள்ளத்துக்குள்ளே ஒரு பொறாமை இருக்கும் பொழுது அல்லது கோபம் இருக்கும் பொழுது அதுக்கு நாம் இடம் கொடுப்போம் என்றால் அது கொஞ்ச நாள் இருந்து அதுக்கு பின்பு அது திட்டமிட்டு ஒரு பெரிய தவறை செய்வதற்கு அந்த கோபம் அந்த பொறாமை தூண்டி விடுகிறது. அதை தான் வந்து இந்த இவர்களுடைய உறவு வாழ்க்கையில் இந்த பாவத்திலிருந்து நம்மால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே யாக்கோபு என்ன சொல்லுகிறார் என்றால், யாக்கோபு முதலாம் அதிகாரத்திலே 15வது இறைவார்த்தையிலே, ஆசை கருவுற்று பாவத்தை உண்டாக்குகிறது, பாவம் நிறைவேறும்போது மரணத்தை உண்டாக்குகிறது என்று யாக்கோபு எழுதுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், ஆசை கருவுற்று தான் பாவத்தை உண்டாக்கும். டக்கண்டு பாவம் நாம் வந்து திட்டமிட்டு ஒரு விடயத்தை செய்கிறதல்ல, அது கருவுற்று கொஞ்சம் கொஞ்சமாக கருவுற்று அதுக்கு பின்பு அது பாவமாக மாறும், அது நிறைவேறும்போது அது மரணத்தை உண்டாக்குகிறது அப்படின்ட்டு யாக்கோபு சொல்கிறார். சரி, ஆகவே நாம் இதில் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், பாவம் திடீரென்று நடப்பதல்ல, இதயத்திலிருந்து ஆரம்பமாகி அதுக்கு பின்பு திட்டமிட்டு அது செயல்படுகிற ஒன்றாக இருக்கிறது. அதுக்கு பின்பு அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், வயல் அவர்கள் வெளியில் இருந்த பொழுது, வயல் வழிக்கு போய் அந்த வெளியில் இருந்த பொழுது அப்படி என்று நாம் பார்க்கின்றோம். அந்த இறை வார்த்தையிலே அவர்கள் வெளியில் இருந்த பொழுது, சரி, அதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், முதலாவது வயல்வெளி அல்லது வெளி என்று வரும் பொழுது யாரும் பார்க்காத ஒரு இடத்துக்கு அவர்களை அழைத்து கொண்டு போகப்படுகிறது. பொதுவாக கூடுதலாக மனிதர்கள் எப்பொழுது பாவம் தவறு செய்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது என்றால், அவர்கள் எப்பொழுது யாரும் எங்களை பார்க்கவில்லை என்று நினைக்கிறார்களோ அப்பொழுதுதான் நிறைய தரவைகளில் மனிதர்கள் பாவம் செய்கிறார்கள், தவறு செய்கிறார்கள். இன்னொரு பக்கம் மனிதர்கள் பார்க்காத நேரத்திலே தான் மக்கள் திட்டமிட்டு தவறு செய்வார்கள். ஸோ யாரும் பார்க்காத நேரத்திலே நம்மை நாம் பாதுகாத்து கொள்வது தான் நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய வெற்றி. ஆனால் நிறைய தடவைகளில் யாரும் நம்மை பார்க்கவில்லை, யாரும் நாங்கள் ஒரு விடயத்தை கதைக்கிறோம் என்றால் அது அவர்களுக்கு தெரியாது என்றால் நாம் பயப்படாமல் ஒரு விடயத்தை கதைப்போம், பயப்படாமல் ஒரு விடயத்தை செய்கிறோம். ஏனென்றால் அது மற்றவர்களுக்கு தெரியாது என்று. ஆகவே இங்கு கூட வயல்வெளிக்கு ஏன் கொண்டு போகிறார் என்றால், யாரும் பார்க்காத இடத்திலே வைத்து அதை செய்வதற்காக. ஆகவே யாரும் பார்க்காத நேரத்திலே அதிகமாக மனிதர்கள் தவறு செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் இது நமக்கு எதை காட்டுகிறது என்றால், நாம் செய்வதை மனிதர்கள் தான் பார்க்கவில்லை, ஆனால் கடவுள் பார்க்கிறார். ஸோ இங்கு வந்து கடவுள் அதை கண்டார். ஸோ அதனால தான் நீதிமொழிகள் 15:3 என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஆண்டவரின் கண்கள் எங்கும் இருக்கின்றன, நல்லவரையும் தீயவரையும் அவை பார்க்கின்றன என்று நீதிமொழிகள் 15:3 சொல்கிறது. ஆகவே இதில் நாம் என்ன அறிந்து கொள்கிறோம், நாங்கள் மனிதர்களிடத்திலே மறைக்கலாம், ஆனால் கடவுளிடத்தில் எதையும் மறைக்க முடியாது. அதுக்கு பின்பு அந்த இறைவார்த்தையினுடைய அடுத்த பகுதி பாருங்கள், காயின் தன் சகோதரன் ஆபேலின் மேல் பாய்ந்து அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியோ, ஆபேலின் மேல் பாய்ந்து. ஸோ இது எதை காட்டுகிறது, கட்டுப்படுத்த முடியாத கோபத்தை காட்டுகிறது. சில நேரத்திலே நம்முடைய சில கோபங்களை நாம் கட்டுப்படுத்துகிறோம், ஆனால் சில நேரத்திலே கட்டுப்படுத்த முடியாமல் போகும் பொழுது தான் அங்கு வந்து வன்முறை உண்டாகிறது. அப்போ இங்கே வந்து என்ன பார்க்கணும், ஆபேலின் மேல் பாய்ந்து அப்படின்ற வார்த்தை என்பது நாம் முக்கியமாக கவனிக்க முடியல. அவரால் கட்டுப்படுத்த முடியாத அளவு கோவப்பட்டு தன் சகோதரனுக்கு தீங்கிழைக்க அவர் செயல்படுகிறார். சரி, இந்த கட்டுப்படுத்த முடியாமல் போவதற்கு முன்பே கடவுள் என்ன சொன்னார் என்றால், காயினை எச்சரித்தார், நீ வந்து நல்லதை சிந்தித்தால் உனக்கு நல்லது உண்டாகும் அப்படின்ட்டு கடவுள் எச்சரித்திருந்தார். அந்த எச்சரிப்பை கூட காயின் வந்து கவனத்தில் வைக்கவில்லை. அதுபோல இந்த விடயம் நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பல முறை நடக்கும். சரியோ, இந்த ஊழியத்திலே கூட நான் நிறைய சந்திக்கிறேன். நிறைய நேரங்களில் நாங்கள் வந்து இறைவார்த்தையை கேட்கும் பொழுதும் சில விடயங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுதும் மக்கள் அதிகமாக அதிலே கவனம் செலுத்துவதில்லை. அதை நான் இன்றைக்கு சும்மா கேட்கறது தானே அப்படின்ட்டு இருப்பார்கள். இல்லை, கடவுள் எதையுமே நமக்கு நேரம் பாஸ் பண்ணுவதற்காக சொல்லுவதே இல்லை. அவர் எல்லாவற்றையும் முன்கூட்டியே நமக்கு சொல்லுவார். அதுக்கு நாம் சரியாக செவிசாய்த்து அதை குறித்து வைத்து அதற்காக செபித்து அதற்காக நம்மை நாம் ஆயத்தப்படுத்தாமல் போவோமாக இருந்தால் பின்னுக்கு நாம் தவறி விடுவோம். அதுபோல் நிறைய பேர் இந்த ஊழியத்திலே தவறி விழுவதை என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு முன்கூட்டியே இவைகளெல்லாம் நடக்கும் என்று எச்சரித்திருப்பார் கடவுள் ஏதோ ஒரு விதத்திலே. ஆனால் அவர்கள் வந்து அதிலே கவனம் செலுத்துவதில்லை. இங்கு காயினுக்கு ஆண்டவர் எச்சரித்தார். அந்த எச்சரிப்புக்கு காயின் வந்து சரியாக செவிசாய்க்காமல் போனதினாலே இப்பொழுது கட்டுப்படுத்த முடியாத ஒரு பெரிய பாவத்திலே அவர் விழுந்து விட்டார். அதனால தான் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம், தொடக்க நூல் 4:7 ஆதியாகமம் 4:7 பாவம் கதவின் முன் காத்திருக்கிறது, கதவின் வாசலிலே படுத்திருக்கிறது, நீ அதை கட்டு அடக்கி ஆள வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். சரியோ, அது வாசலில் தான் கிடக்கும், நீ தான் அதை கட்டுப்படுத்த வேண்டும். நீ கட்டுப்படுத்தாமல் போனால் அது உன்னை அதிகமாக பாவம் செய்ய தூண்டிவிடும். அப்போ இங்கே வந்து காயினால் கட்டுப்படுத்த முடியாத அளவு அவர் வந்து ஒரு தவறு செய்வதற்கு தன்னை விட்டு கொடுத்து விட்டார். ஆகவே இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், கடவுள் நாம் எல்லோருக்கும் ஒரு சுதந்திரத்தை தந்திருக்கிறார். நாம் என்ன விருப்பமானாலும் செய்யலாம், நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம். அது கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற ஒன்று. அதை ஆங்கிலத்திலே ஃப்ரீ வில் என்று சொல்வார். அதாவது வந்து கடவுள் நாங்கள் என்ன செய்தாலும் அவர்களை விட்டு விடுகிறார். ஆனால் நாங்கள் தான் தெரிவு செய்ய வேண்டும், இதை செய்வதா இதை செய்யக்கூடாதா என்று. அதிலிருந்து தான் எங்களுக்கு கடவுள் தன்னுடைய நன்மைத்தனங்களை தருகின்றார். சரி, கடைசி என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள், அவன் மேல் பாய்ந்து அவனை கொன்றான். சரி, அந்த ஒரு வார்த்தைக்குள்ளேயே நாம் இன்னும் நிற்கின்றோம். அந்த ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஒவ்வொரு பகுதிக்குள்ளும் நிறைய விடயங்கள் அடங்கி இருக்கின்றது. அவனை கொன்றான் என்று பார்க்கிறோம். ஸோ இங்கே தான் நீங்கள் பார்த்து கொண்டால் முதல் கொலை வந்து உண்டாகிறது. பரிசுத்த வேதாகமத்திலே கொலை, அந்த கொலை எங்கு உருவாகிறது பாருங்கள், குடும்பத்திலே உருவாகிறது. குடும்பத்திலும் சகோதரர் மத்தியிலே உண்டாகிறது. சரி, அதில் இருந்தப்ப நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், முதலாவது இந்த கொலை உருவாகுவதற்கு முன்பு என்ன உருவானது, பொறாமை உண்டானது. அதுக்கு பின்பு என்ன உண்டானது, கோபம் வந்தது. அதுக்கு பின்பு என்ன உண்டானது, வெறுப்பு வந்தது. அதுக்கு பின்பு கொலை வந்தது. சி, இப்படி தான் பாவம் வந்து செயல்படுகிறது. அப்போ நாங்கள் வந்து சில நேரத்தில் ஒரு கோபம் பொறாமை இருக்கும் பொழுது அதை கண்டுகொள்ளாமல் போவோம். அப்படி கண்டுகொள்ளாமல் போனால் அது பிறகு கோபமாக மாறும், அதுக்கு பின்பு அது வெறுப்பாக மாறும், அதுக்கு பின்பு அது வன்முறையாக மாறிவிடும். ஸோ அதனால தான் ஒரு சின்ன விடயத்தை நாங்கள் பிழை என்று கண்டாலே அதை திருத்திக் கொள்வது நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம். சரி, அப்போ இறுதியாக இந்த வசனத்திலேருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பாடம் என்ன? மூன்று பாடம். ஒன்று, முதலாவது வந்து பொறாமை அல்லது பாவம் வந்து நம்முடைய இதயத்தையே அழித்து விடுகிறது. இதயத்திலிருந்து ஆரம்பமாகி இதயத்தையே அழித்து விடுகிறது. ரெண்டாவது, பாவம் சிறிதாக ஆரம்பமாகி பெரிய அழிவை உண்டாக்குகிறது. அதாவது வந்து பொறாமை கோபம் எரிச்சலாக உண்டாகி கொலைக்கு கொண்டு வந்து விட்டு விடுகிறது. மூன்றாவது, பாவம் வந்து உறவை உடைத்து விடுகிறது. ஸோ அதனால தான் மத்தேயு 5 வசனங்கள் 21-22 வரை உள்ள இறை வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், சகோதரன் மேல் கோபப்படுகிறவன் தீர்ப்புக்குள்ளாவான் என்று இயேசுவே சொன்னார். சரியோ, தன் சகோதரனை மடையன் என்று சொல்லுகிறவர் எரிநகர் நரகத்துக்கு தள்ளப்படுவார் அப்படி என்று கூட ஆண்டவர் கூறுவார். ஸோ அதனாலே ஒரு சகோதர உறவு என்பது ஒரு மேன்மையான ஒன்று. கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அந்த சகோதர உறவை மேன்மையாய் மதித்து அதுக்கு நாம் சரியான ஒரு ஒரு நிலையில் இருப்போம் என்றால் அது நிமித்தமே கடவுள் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறார். சரி, இப்பொழுது இரண்டாவது நான்காம் அதிகாரத்திலே ஒன்பதாவது இறை வார்த்தை இன்னொரு வாசிக்கப் போகின்றோம். இதை வந்து வெண்டராஜி வாசிக்கலாம். தொடக்க நூல் நான்காம் அதிகாரத்திலே ஒன்பதாவது இறை வார்த்தை.
ஆண்டவர் காயினிடம், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவன், எனக்கு தெரியாது, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ என்றான். கேள்வி: கேள்வி, ஆண்டவர் காயினிடம் என்ன கேள்வி கேட்டார்?
கேட்டார்.
உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார்.
குட், ஓகே, தேங்க் யூ. ஸோ இப்போ இந்த பகுதியிலே சாரியா ஒன்பதாவது இறை வார்த்தை. ஓகே, குட். ஸோ முதலாவது இங்கே பார்த்து கண்டால், இப்போ ஒரு தவறு நடந்த பின்பு இந்த இறை வார்த்தை எவ்வாறு ஆரம்பமாகிறது பாருங்கள். ஆண்டவர் காயினிடம் அப்படின்ற ஆரம்பமாகிறது. ஸோ இப்போ வந்து ஆண்டவர் வந்து காயினோடு உறவாடுகின்றார். காயின் என்ன நினைத்தார் என்றால், இதை யாருக்கும் தெரியாமல் மறைக்கலாம் என்று. ஆனால் கடவுள் வந்து அதை கண்டார். அதனால் இப்போ கடவுளே நேரடியாக காயினோடு தொடர்பு வைக்கின்றார். இது வந்து எதை காட்டுகிறது என்றால், முதலாவது ஆண்டவர் வந்து அவரோடு தொடர்பு வைப்பது எதற்காக? முன் முதலும் தொடர்பு கொண்டார், கதைத்தார் காணிக்கை நேரம், இந்த நேரமும் தொடர்பு வைக்கின்றார். தண்டிப்பதற்காக அல்ல, கருணை காட்டுவதற்காக. இவருடைய தந்தையாரிடத்திலும் கூட, ஆதாமிடத்திலே கூட கடவுள் தொடக்க நூல் 3:9 வந்து சந்திக்கும் பொழுது, ஆதாமே நீ எங்கே இருக்கின்றாய் அப்படி என்று கேட்பார். அவரும் தவறு செய்த பின்பு மறைந்து போய் தான் நின்றார். அப்படி இருக்கும் பொழுது கடவுள் தந்தையிடத்தில், ஆதாம் இடத்திலே வந்து, நீ எங்கே இருக்கின்றாய், நீ எங்கே இருக்கின்றாய் என்ற கேள்வியிலேயே கடவுள் தண்டிப்பதற்காக அல்ல, அவர் செய்தது என்ன என்பதை அவரை உணர வைப்பதற்காக. அதுபோல இப்பொழுது காயினிடத்திலும் நீ ஒரு தவறு செய்திருக்கிறாய், அதை நீ உணர்கிறாயா என்பதை உணர்த்துவதற்காக ஆண்டவர் வந்து இப்பொழுது காயினோடு உறவாடுகின்றார். சரி, இங்கே வந்து கடவுள் காயின் ஆண்டவர் காயினிடம் உன் சகோதரன் ஆபேல் எங்கே அப்படி என்று கேட்பார். கேட்கும் பொழுது கடவுளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் இருப்பதனாலே கேட்கவில்லை. சரியோ, மாறாக காயின் என்ன செய்திருக்கின்றார் என்பதை உணர வேண்டும் என்பதற்காக, அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே கடவுள் வந்து இப்பொழுது அவர்களிடத்தில் சந்திக்கின்றார். இது நம் எல்லாருடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்று. கடவுள் நமக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறார் என்றால், ஒரு விடயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்றால், அது எதற்காக அவர் சொல்லுகிறார் என்றால், நாம் அதை கேட்டு அதன்படி வாழ வேண்டும் என்பதற்காக. அதை நாம் வந்து ஒரு கவனையினமாய் விட்டுடக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு கடமைக்காகவும் நாம் அதை செய்திடக்கூடாது. கடவுள் நாங்கள் அதிலிருந்து மனந்திரும்பி வாழ வேண்டும் என்பதற்காகவே சில நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றார். சரி, அந்த இறை வார்த்தையிலே இரண்டாவது பகுதி பாருங்கள். உன் சகோதரன் ஆபேல் எங்கே அப்படி என்று கேட்கிறார். இது நமக்கு எதை காட்டுகிறது என்றால், ஒரு குடும்பத்திலே ஒருவர் ஒருவருக்கென்ற ஒரு பொறுப்பை கடவுள் கொடுக்கின்றார். அந்த பொறுப்பு கட்டாயமாக நாம் எல்லோரும் கவனிக்க வேண்டிய ஒன்று, அதிலே கவனையினமாக இருக்க முடியாது. அதனால தான் இங்கே ஆண்டவர் என்ன கேட்கிறார் என்றால், காயினிடத்திலே உன்னுடைய சகோதரன் ஆபேல் எங்கே, அது உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய தம்பி, உன்னுடைய சகோதரன், அவனை பாதுகாக்க வேண்டியது நீ, அவனுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியது நீ, இப்போ அவர் எங்கே அப்படி என்று கேட்கின்றார். அதுபோல் நம்முடைய குடும்பத்திலே அது மிக முக்கியமான ஒன்று. ரெண்டாவது, கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பதற்கு படைக்கவில்லை. கடவுளுடைய விருப்பம் நாம் எல்லோரும் ஒரு ஒரு உறவாக இருக்க வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஒருவரை வெறுக்க முடியுமா, ஒருவரை தள்ளி வைக்க முடியுமா என்று கேட்டால், இல்லை. நாம் எல்லோரையும் நேசிக்க அழைக்கப்படுகின்றோம், நாம் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எப்பொழுது நாம் உயர்வு தாழ்வு பார்க்கின்றோமோ அல்லது ஒருவரை வெறுக்கின்றோமோ, அது கடவுள் விரும்பாத ஒரு செயலாக இருக்கின்றது. சரி, அதனால தான் நாம் எல்லோரும் ஒவ்வொரு பொறுப்புடையவர்கள் என்பதை அறிய வேண்டும். கலாத்தியர் 6:2 இறை வார்த்தையிலே சொல்லப்படுகிறது, ஒருவர் ஒருவருடைய சுமைகளை சுமந்து கொள்ளுங்கள் அப்படி என்று. சரியோ, இந்த பணி வாழ்விலே கூட நாம் ஒருவர் ஒருவருக்காக செபிக்கின்றோம். ஏனென்றால் அவர்களுடைய சுமையை நாம் சுமந்து அவர்களை தாங்கி நிற்பதற்காக. அதனாலே நாம் ஒருவருடைய சுமையை சுமக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த ஒரு விடயம் நம்மளுக்கு புது வாழ்விலே கிடைப்பதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த இறை பணிக்கு இந்த புது வாழ்வுக்குள்ளே வருவதற்கு முன்பெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் மற்றவர்கள் மேலே அதிகம் பொறாமை தீங்கிழைப்பதற்கோ அல்லது எரிச்சல் பொறாமைப்படுவதற்கோ அல்லது அவர்களுடைய அழிவை குறித்தே மகிழ்ச்சி அடையக்கூடிய மக்கள் நிறைய பேரை நாம் பார்க்கலாம் கிறிஸ்தவர்களாக இருந்தே. ஆனால் இந்த புதுவாழ்வு அனுபவம் வந்து அப்படி அல்ல. எல்லாருக்காகவும் செபிக்க வேண்டும், அவர்களை தாங்கிக் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று நாம் மனமாற செபிப்பது நம்ம கிடைக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆகவே நாங்கள் மற்றவர்கள் மேல் பாரமாக, அதாவது அக்கறையாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். சரி, அந்த இறை வார்த்தையிலே அடுத்தது என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். சகோதரன் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவன், எனக்கு தெரியாது அப்படி என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். சரியோ, தெரியாது என்ற வார்த்தை, அதை நீங்கள் கூறிட வேண்டும். அப்போ இங்கே வந்து காயின் என்ன செய்கிறார், என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தீர்கள் என்றால், காயின் வந்து இங்கே என்ன சொல்லுகிறார், பொய் சொல்லுகிறார். முதல்ல கொலை எரிச்சல் பொறாமைப்பட்டார், கொலை செய்தார், இப்பொழுது பெரிய பொய் சொல்லுகிறார். சரியோ, அப்போ இந்த பாவம் எவ்வாறு வளர்ந்து கொண்டு வருகிறது, பின்தொடர்கிறது என்பதற்கெல்லாம் இது ஒரு நல்ல பாடம். இப்போ ஒரு பெரிய பொய் சொல்லுகிறார். சரி, இந்த பொய் தான் பார்த்தீர்கள் என்றால் முதலாவது கொலை, அடுத்தது பொய்யாக மாறுகிறது, அதுக்கு பின்பு மறுப்பையும் அவர், இது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மறுப்பதையும் நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்றைக்கு பேதுரு கூட மறுதளித்தார், அதுபோல் இங்கே மறுதளிக்கின்றார்கள். அதனால தான் நீதிமொழிகள் 12 22 இறை வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், பொய்யான உதடுகள் ஆண்டவருக்கு அருவறுப்பானவை என்று சொல்லப்படுகிறது. பொய் பேசுகிற உதடுகள் ஆண்டவருக்கு அருவறுப்பானவை என்று. ஆகவே பாவம் வந்து பார்த்தீர்கள் என்றால் தொடர்ந்து, அதாவது வளர்ந்து வருகிற ஒன்றாக இருக்கின்றது. அதே நேரத்திலே அது மற்றவர்களுடைய வாழ்வையும் அழிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அடுத்த பகுதி அந்த இறைவாத்தில் என்ன சொல்லப்படுகிறது, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ அப்படின்னு கடவுளிடத்திலே காயின் சொல்லுகிறார். என்னிடத்திலே வந்து என் சகோதரனை பற்றி கேட்கிறீரே, நான் வந்து என் அவருக்கு காவலாளியா அப்படி என்று கேட்கிறார். சரியோ, இது நமக்கு எதை காட்டுகிறது, ஒன்று வந்து காயினுடைய அக்கறையீனமான தன்மையை, அல்லது இன்னொரு பக்கம் பார்க்க போனால் கடினமான உள்ளத்தை காட்டுகிறது. அதுக்கு என்ன, நான் என்ன அவருக்கு என்ன பொறுப்பா அப்படின்னு சொல்லி கடினமான உள்ளத்தை இங்கு காட்டுகிறது. ரெண்டாவது, காயின் வந்து தன் சகோதரனை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை மறுத்துவிட்டார், தவறு இருக்கின்றார் என்பதையும் இது காட்டுகின்றது. கடவுள் நம் எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கின்றார், அந்த பொறுப்பு எல்லாரையும் அன்பு செய்ய வேண்டும் என்ற பொறுப்பு. ஆனால் இங்கு காயின் அந்த பொறுப்பிலிருந்து தவறி விடுகின்றார், அதை தான் இந்த இறை வார்த்தை வந்து நமக்கு காட்டுகிறது. அதுதான் மத்தேயு நற்செய்தி நூல் 22 39 இறை வார்த்தையிலே இயேசு என்ன சொல்லுவார் என்றால், உன்னை போல் உன் அயலானையும் நேசிப்பாயாக. சி, இப்போ இந்த இறை வார்த்தைக்கே நிறைய பேருக்கு அந்த பொருள் விளங்குவதில்லை. உன்னை போல் உன் அயலானை நேசிப்பாயாக என்றால் மற்றவர்கள் மேல் நாம் எரிச்சல் படவோ பொறாமைப்படவோ அவர்களை பற்றி தூற்றவோ அவர்களை பற்றி குறை கதைக்கவோ அவர்களுக்கு தீங்கிழைக்கவோ நாம் முடியவே முடியாது. எங்களைப் போலவே மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும். ஸோ இந்த 2வது இறை வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற 3 பாடங்கள். முதலாவது, கடவுள் மனிதனை ஒரு பொறுப்புக்கு உட்படுத்துகின்றார். நாம் எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகின்றது. குடும்ப வாழ்க்கைன்னு வரும்பொழுது நாம் எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகின்றது. அந்த பொறுப்பை நாம் சரியாக செய்தோமென்றால் கடவுள் அதன் நிமித்தம் எங்களை ஆசீர்வதிக்கின்றார். 2வது, பாவம் என்பது மனிதனை பொய் சொல்லவும் தூண்டிவிடுகிறது. சரியா, கொலை, அதுக்கு பின்பு பொய்யும் இணைந்து வருவதை நாம் பார்க்கணும். ஸோ பாவம் வந்து எப்பொழுதும் இணைந்து 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 பெருக ஆரம்பித்து விடுகின்றது. 3வது, நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பானவர்கள். நாம் அவர்களை பற்றி நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. நாங்கள் ஒருவர் ஒருவருக்கு பொறுப்பானவர்கள். அதனால ஒன்று யோவான் 3 11 இறை வார்த்தையிலே யோவான் சொல்லுகின்றார், நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும், ஒருவர் மேல் ஒருவர் அன்பு கூற வேண்டும் அப்படின்னு யோவான் எழுதுகின்றார். ஓகே, தேங்க்யூ. நாம் இப்பொழுது தொடக்க நூல் 4 10வது இறை வார்த்தையை பார்க்க போகின்றோம். இதை வண்டார் சகோதரர் ஜூடித்தக்க அவர்கள் வாசிக்கலாம். தொடக்க நூல் 4 அதிகாரத்திலே 10வது இறை வார்த்தை.
அதற்கு ஆண்டவர், நீ என்ன செய்து விட்டாய்? உன் சகோதரனின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கின்றது. கேள்வி: ஆண்டவர் காயினிடம், உன் சகோதரனின் இரத்தம் எங்கே இருந்து என்னை நோக்கி கதறுகின்றது என்று சொன்னார். உன் சகோதரனின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறுகின்றது.
ஓகே, தேங்க்யூ, வெரி குட். ஸோ இந்த இறை வார்த்தையிலே நாங்கள் முதல்ல என்ன பார்க்கிறோம் பாருங்கள், அதற்கு ஆண்டவர் நீ என்ன செய்து விட்டாய். அப்போ இப்போ காயின் வந்து என்ன சொன்னவர், பொய் சொன்னார். ஆனால் கடவுள் என்ன சொல்லுகிறார் என்றால், இல்லை, நீ இப்பொழுது என்ன செய்திருக்கிறாய் என்பதை யோசி, நீ என்ன செய்து விட்டாய் அப்படி என்று சொல்லி காயினுக்கு வந்து அவர் செய்ததை இப்பொழுது ஆண்டவர் உணர்த்துகிறார். ஸோ இங்கே வந்து கடவுள் என்ன சொல்ல வருகிறார் என்றால், நீ ஒரு பெரிய தீமை செய்து விட்டாய் என்பதை ஆண்டவரே அவருக்கு வெளிப்படுத்துகின்றார். சரியோ, நாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நாம் செய்கிற தவறை ஏதோ ஒரு விதத்திலே அன்பான முறையிலே நமக்கு அவர் சுட்டி காட்டி கொண்டு தான் இருக்கின்றார். ஆனால் நாம் பல முறை அதை உணராமல் போய்விடுகின்றோம். அதை நாம் எவ்வளவு தூரம் உணர்ந்து கொள்ளுகிறோமோ அது நமக்கு ஒரு பெரிய உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் தரும். அதை நாம் தட்டி கழித்தோம் என்றால் அது நமக்கு தீமையை கொண்டு வந்து விடும். சரி, அப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஓகே, என்ன கேட்கிறார், நீ என்ன செய்து விட்டாய் அப்படின்ட்டு முதலாவது அவர் செய்ததை உணர்த்த ஆரம்பிக்கின்றார். ரெண்டாவது வந்து நீ என்ன செய்து விட்டாய் என்றால், ஒரு பெரிய கொலை செய்திருக்கின்றாய், சரியோ, அதாவது ஒரு உயிரையே நீ வந்து கொன்றிருக்கின்றாய் அப்படின்ற ஆண்டவர் இங்கே சொல்ல வருகின்றார். தொடக்க நூல் 1 அதிகாரத்தில் 27வது இறை வார்த்தை சொல்லுகிறது, கடவுள் தம் சாயலில் மனிதரை படைத்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியோ, இப்போ ஒரு மனிதர் இன்னொருவர் வந்து யார் என்றால், கடவுளுடைய சாயலிலே உருவாக்கப்பட்டவர். நீங்கள் எனக்கு கடவுள் சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள், நான் உங்களுக்கு கடவுள் சாயலில் உருவாக்கப்பட்டவர். உங்களுக்கு நான் ஒரு தீமை செய்யும் பொழுது கடவுளுக்கு தீமை செய்கிறேன், எனக்கு தீமை செய்யும் பொழுது கடவுளுக்கு தீமை செய்கிறோம். இன்னொருவர் கடவுள் சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறதுனாலே அவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோமோ அதை நாம் கடவுளுக்கு செய்கிறோம் என்பதுதான் இந்த இறைவாத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு உன்னதமான பாடம். அதனாலே நாம் மற்றவர்களுக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்ய அழைக்கப்படுகின்றோம். அதுக்கு பின்பு அந்த வார்த்தையிலே ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், உன் சகோதரனின் இரத்தத்தின் குரல். சரியோ, எதனுடைய குரல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், இரத்தத்தின் குரல் அப்படி என்று சொல்லுகிறார். இரத்தம் என்பது பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு உயிரை குறிக்கிறது. அதாவது மனிதனுடைய உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று திருமறை சொல்கிறது. இந்த இறை வார்த்தையை குறித்து ஒரு ஒரு டாக்டர் என்னோடு கதைக்கும் பொழுது சொன்ன ஒரு விடயம், தான் முதல் முதலாக இந்த போதனையிலே மனிதனுடைய உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று வேதாகமம் சொன்னதை கேட்ட பொழுது தாங்கள் பெரிய ஆச்சரியமாக இருந்தது என்றால், ஏனென்றால் நிறைய ஆட்களுக்கு உயிர் எதிலே இருக்கிறது என்று தெரியாமல் இருக்கிறதா. நான் ஒரு வைத்தியராக இருந்தாலும் ஒரு உயிர் எதிலே இருக்கிறது என்பதை நான் தெரியாமல் இருந்திருக்கின்றேன். ஆனால் வேதாகமம் திட்ட தெளிவாக சொல்கிறது, ஒரு உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்லி. சரியோ, ஏன்னா ரத்தம் இல்லாமல் போனால் மனிதனால் உயிர் வாழ முடியாமல் போகிறது. ஆகவே கடவுள் அவனுடைய அந்த உயிரை இரத்தத்தில் வைத்திருக்கிறார் அப்படின்ட்டு இதிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இப்பொழுது பார்த்துகள் என்றால், அந்த இரத்தம் மண்ணிலே சிந்தப்பட்டதுனாலே இப்பொழுது அந்த இரத்தம் கடவுளை நோக்கி கூப்பிடுகிறது. அதாவது அந்த இரத்தத்திலே உயிர் இருக்கிறது, அந்த உயிர் இறைவனை நோக்கி கூப்பிடுகிறது என்று கடவுள் வந்து இங்கே சொல்ல வருகின்றார். எபிரேயர் 12வது அதிகாரத்தில் 24வது இறைவார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம், ஆபேலின் இரத்தத்தை விட மேலானதை கிறிஸ்துவின் இரத்தம் பேசுகிறது அப்படி என்று. அதனால தான் அந்த இயேசுவின் இரத்தம் இரத்தத்திலே வல்லமை உண்டு என்று நாம் பாடுகின்றோம், செபிக்கின்றோம். ஆகவே மனிதனுடைய இரத்தத்திலும் அந்த சக்தியை கடவுள் தந்திருக்கின்ற உயிரை வைத்திருக்கின்றார். அதுபோல் இயேசுவின் இரத்தத்திலும் அந்த உயிர் இருக்கிறது. இங்கே வந்து பார்த்துக்கொண்டால் ஆபேலினுடைய இரத்தம் வந்து ஒரு ஒரு நீதியை நியாயத்தை கேட்கின்றது, ஆனால் இயேசுவின் இரத்தம் வந்து ஒரு மீட்பை மனிதனுக்கு கொடுப்பதற்காக பேசுகிறது என்பது தான் நாம் இங்கே பார்க்கலாம். சரி, இந்த இறைவாத்தில் அடுத்த பகுதி பாருங்கள், உன்னுடைய இரத்தத்தின் குரல், சாரி, சகோதரன் இரத்தத்தின் குரல் மண்ணில் இருந்து அப்படின்ட்டு பார்க்கிறோம். ஸோ இங்கே மண்ணில் இருந்து என்ற வார்த்தையும் மிக முக்கியமான ஒன்று, அதையும் நீங்கள் கோடிட்டு வைக்க வேண்டிய ஒன்று. மண்ணில் இருந்து, அதாவது காயின் சாரி ஆபேலுடைய இரத்தம் எங்கே சிந்தப்பட்டது என்றால் மண்ணிலே சிந்தப்பட்டது. மண்ணிலிருந்து தான் மனிதன் உருவாக்கப்பட்டான். சரியோ? அதனாலே மண் என்பது மிக முக்கியமான ஒன்று. படைப்பு உலகம் என்பது, அதாவது மண் என்பது மிக முக்கியமான ஒன்று. அவன் படைக்கப்பட்டதிலேயே அவனுடைய இரத்தம் சிந்தப்பட்டது கடவுளுக்கு ஒரு வேதனையான ஒரு செயல். சரியோ? மண்ணிலிருந்து மனிதன் உண்டாக்கப்பட்டதனாலே அவனுடைய அந்த செயல் பார்த்தீர்கள் என்றால், இதுக்கு பின்பு நாம் பார்க்க போகின்றோம், பெரிய பெரிய அழிவுகளை கொண்டு வரப்போகிறது. படைப்பையே நாசமாக்குகிறது இந்த கொலை. இந்த ஒரு சம்பவத்திலிருந்து படைப்பே நாசமாகிறதே நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஒரு எங்களுடைய ஒரு மனிதனுடைய பாவம் அவர் ஒருவருடைய வாழ்வை மட்டுமல்ல, அது படைப்பையும் பாதிக்கிறது என்பதை தான் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு பின்பு அந்த இறைவாத்தினுடைய கடைசி பகுதி பாருங்கள், மண்ணிலிருந்து என்ன செய்கிறதாம், என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கின்றது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், நாம் இன்னொருவருக்கு தீமை செய்யும் பொழுது அவர்கள் வேதனைப்படுவார்களாக இருந்தால் அதை கடவுள் பார்க்கிறார். அது கடவுளிடத்திலே கேட்கப்படுகிறது. அப்போ கடவுள் வந்து அதுக்கு நியாயம் பார்க்கின்றார். தெரியும். அதனாலே இன்னொருவரை நாம் எவ்வளவு தூரம் துக்கப்படுத்தாமல் வாழுகிறோமோ அந்த அளவு வந்து நமக்கு அது நன்மையாக மாறும், ஆசீர்வாதமாக மாறுகிறது. அப்போ என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி போட்டு கடவுள் வந்து அங்கே ஒரு காயின் என்ன செய்தாரோ அதை வந்து அவருக்கு தெளிவாக எடுத்துக்காட்ட முற்படுகின்றார். ஸோ இதை தான் நாங்கள் திருப்பாடல் 9 அல்லது சங்கீதம் 9:12 வாசிக்கின்றோம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களின் குரலை மறந்துவிட மாட்டார், கேட்கின்றார் என்று திருமறை சொல்கிறது. நாம் இன்னொருவர் ஒடுக்கப்படும் பொழுது ஆண்டவர் அதை கண்ணோக்கி பார்க்கின்றார். ஸோ இதிலேருந்து நாம் 3 பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் இந்த இறை வார்த்தையிலிருந்து. முதலாவது, மனிதனுடைய உயிர் மிக மிக முக்கியமானது, அது பரிசுத்தமானது என்றால் அது கடவுளுடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட ஒன்று. ரெண்டாவது, அநியாயம் அல்லது தீமை கடவுளிடத்திலிருந்து மறைக்கப்படாது, அது கடவுளுக்கு தெரிந்தே ஆகும். மூன்றாவது, கடவுள் அதற்கு நியாயம் கேட்பார். அவர் எங்களிடத்திலே வந்து அதற்கு அவர் கேட்கிறவராக இருக்கின்றார். அதனால் மத்தேயு 5:9 சொல்கிறது, சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படி என்று இயேசு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். மத்தேயு 5:9 நாம் எவ்வளவு தூரம் சமாதானமாய் மற்றவர்களுக்கு சமாதானமாய் வாழ்கின்றோமோ நாங்கள் பாக்கியம் பெற்றவர்கள், பாக்கியவான்கள். ஸோ இவைகள் தான் நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. சரியோ? நாங்கள் வந்து வெறும் செபித்து கொண்டிருக்கிறதுனாலே ஒன்றும் வராது. நம்முடைய வாழ்க்கை மிக அவசியம், உள்ளம் மிக மிக அவசியம், நம்முடைய மாற்றம், வாழ்வின் மாற்றம் மிக மிக அவசியம். இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒருவரை அன்பு செய்வதென்றால் அது ஒரு இலகுவான விடயம் அல்ல. அந்த ஒருவரை நாம் அன்பு செய்வதற்கு நம்மிடத்திலே தியாகம் பெற வேண்டும். தெரியும் என்றால் நாம் அன்பு செய்வோம், சில நேரம் அவர்கள் அன்பு செய்ய மாட்டார்கள், அவர்கள் சாதாரணமாக இருப்பார்கள், ஆனால் நாம் அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அதுக்கு ஒரு பெரிய தியாகம் வேண்டும். தியாகம் இல்லாமல் அன்பு செய்ய முடியாது. ஒரு தாய் தன் பிள்ளை அன்பு செய்வதற்காக எவ்வளவு தியாகம் பண்ணுகிறார்கள், அதுபோல தான் நாங்கள் கூட இன்னொருவரை அன்பு செய்ய வேண்டும் என்றால் அங்கு பெரிய பெரிய தியாகம் வர வேண்டும். அந்த தியாகம் தான் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த தியாகத்திலே வேதனை வரும், துன்பம் பெறும், கஷ்டம் பெறும், சிலுவை வரும். அதை நாம் சகித்து கொண்டு அவர்களை அன்பு செய்வது நிமித்தம் கடவுள் எங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஓகே, நாம் இப்பொழுது அடுத்த இறை வார்த்தைக்கு போகின்றோம். தொடக்க நூல் 4 11வது இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தையை அன்றென்ன வாசிக்கிறேன்டா வாசிக்கலாம். தொடக்க நூல் 4:11.
இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரின் இரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கிறாய். கேள்வி, காயின் ஏன் சபிக்கப்பட்டான்? சகோதரின் இரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு சபிக்கப்பட்டான்.
ஓகே, குட், தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து பாவத்துக்கான விளைவு காயினுக்கு வந்திருக்கிறது. அந்த விளைவை இப்பொழுது காயின் சந்திக்கின்றார். ஸோ அதனால தான் இந்த தவக்காலம் கூட மனந்திரும்புதலின் காலம். ஏன் நாம் மனந்திரும்ப வேண்டும்? ஏனென்றால் நாம் தீமை செய்தால் கட்டாயமாக அதுக்கு ஒரு விளைவு வரும். ஆகவே நாம் மனந்திரும்புவது மற்றவர்களுக்காக அல்ல, எங்களுக்காக. எங்களுக்காக தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். எங்களுக்காக நாம் மாற்றிக்கொள்கிறோம். நாம் வந்து பிழையானதை விதைத்தால் பிழையானதை அறுக்கப் போகின்றோம், நல்லதை விதைத்தால் நல்லதை அறுக்கப் போகின்றோம். ஆகவே நாம் மனந்திரும்ப வேண்டும். ஏனென்றால் நாம் நல்லதை விதைப்பதற்காக. சரி, இங்க வந்து என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். அந்த இறை வார்த்தையில முதலாவது இப்பொழுது அப்படின்ற ஆரம்பமாகிறது. சரியோ, அந்த இப்பொழுது என்றது மிக முக்கியமான ஒன்று. எப்பொழுது, இப்பொழுது, அது எப்பொழுது என்றால் பாவம் செய்த பின்பு. பாவம் செய்வதற்கு முன்பு இருந்த நிலை வேறு, இப்பொழுது நீ பாவம் செய்து விட்டாய், தவறு செய்து விட்டாய். ஆகவே இப்பொழுது நீ செய்த நேரத்தில் இருந்து இப்பொழுது உனக்கு கிடைக்க போகிறது என்ன என்பதை ஆண்டவர் வந்து இங்கு சொல்ல வருகின்றார். என்ன விளைவென்றால் அவருக்கு ஒரு பெரிய பாதகமான ஒரு விளைவு வந்து இப்பொழுது வெளிப்படுகிறது. அது அந்த அந்த விளைவினுடைய பகுதியை அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். அதாவது அதுக்கு முன்பு கலாத்தியர் 6:7 என்ன சொல்கிறது என்றால், மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் அப்படின்ட்டு கலாத்தியர் 6:7 சொல்லப்படுகிறது. சரியோ, ஸோ இது ஒரு முக்கியமான பாடம். இந்த வசனத்திலேருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம், நாம் எல்லாரும் ஒன்றை கட்டாயமாக விதைக்க வேண்டும், நல்லது அல்லது கெட்டதை. நாம் ஒன்றும் விதைக்கவில்லை என்றால் நமக்கு ஒன்றும் கிடைக்காது. ஸோ நல்லதை விதைத்தால் நல்லது கிடைக்கும், கெட்டதை விதைத்தால் கெட்டது கிடைக்கும். நாம் எவ்வளவு தூரம் இறை வார்த்தை கேட்கிறோம் என்பதில் ஒன்றுமே இல்லை, நாம் எவ்வளவு விதைக்கிறோம் என்பதில் தான் இருக்குது. சரியோ, நாம் எவ்வளவு தூரம் செபிக்கிறோம் என்பதிலெல்லாம் இல்லை, நாம் எவ்வளவு விதைக்கிறோம் என்பதில் தான் இருக்குது. நாம் எவ்வளவு தூரம் விதைக்கிறோமோ அவ்வளவு தூரம் அறுக்க முடியும். சரி, அந்த அந்த பகுதி இப்பொழுது, அதாவது பார்த்தீர்கள் என்றால் ரெண்டாவது பகுதியிலே, இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரனின் இரத்தத்தை. சரியோ, யாருடைய இரத்தத்தை என்றால் உன் சகோதரனுடைய இரத்தத்தை. எது சிந்தியது? உன்னுடைய கைகள் சிந்திய அப்படின்ட்டு இந்த இறை வார்த்தை சொல்லுகிறது. சரியோ, இப்போ ஆண்டவர் வந்து நேரடியாக காயின் என்ன செய்தாரோ அதை சொல்லி காட்டுகிறார். நீ இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்திருக்கிறாய், உன் கையாலே தான் நீ அவனை கொண்டாய், அவை உன் கை அதை செய்தது அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து அவர் செய்ததை அப்படியே நேரடியாக சுட்டி காட்டுகின்றார். அதுக்கு பின்பு உன் கை அப்படின்னு சொல்ல வரும் பொழுது அது எதை காட்டுகிறது என்றால், உன்னுடைய ஒரு உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு, அது அவனை நீ பாதுகாக்க வேண்டிய கையாலே இப்பொழுது நீ அவனை கொன்றிருக்கின்றாய் அப்படின்ட்டு கடவுள் வந்து இங்கே சுட்டி காட்ட வருகின்றார். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய பொறுப்பு என்னவென்றால் உன்னுடைய சகோதரனை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஆனால் அந்த பொறுப்பை நீ மீறி அந்த சகோதரனை உன் கையாலே கொலை செய்திருக்கின்றாய். அதனால தான் எங்களுடைய உடலிலே ஆண்டவர் தந்திருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் மிக முக்கியமான ஒன்று. நாம் எங்களுடைய உடலினால் இறைவனை மாட்சிப்படுத்தும் பொழுது, மகிமைப்படுத்தும் பொழுது அதற்கான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் நாம் நம்முடைய உடல் உறுப்புகளால் தீமை செய்யும் பொழுது அதற்கான தீமையை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஸோ நல்லதை பேசும் பொழுது அதற்கான ஒரு ஆசீர்வாதம் உண்டு, தீமையை பேசும் பொழுது அதற்கான ஒரு விளைவு உண்டு. நம்முடைய கரங்களால் நல்லது செய்யும் பொழுது அதற்கான ஒரு விளைவு உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. தீமை செய்தோம் என்றால் அதற்கான விளைவு உண்டு. அதுபோல் நம்முடைய கால்கள் சரியான பாதையில் நடந்தால் அதுக்கு ஆசீர்வாதம், பிழையான பாதையிலே போனால் விளைவு உண்டு. ஸோ அதனால் நம்முடைய உடலின் உறுப்புகள் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஸோ எசேக்கியேல் 18:20 சொல்லப்படுகிறது, பாவம் செய்கிறவன் அதன் விளைவை அனுபவிப்பான் அப்படி என்று. சரியோ, எசேக்கியேல் 18:20, பாவம் செய்கிறவர்கள் அதற்கான விளைவை அனுபவிப்பார்கள். அதிலிருந்து யாரும் வந்து தப்ப முடியாது. அதே நேரத்தில் நாம் செய்கிற தவறை இன்னொருவர் மேல் சுமத்தி விட முடியாது. கடவுளுக்கு தெரியும் நாம் என்ன செய்கிறோம் என்று, கடவுளுக்கு தெரியும். ஆனால் நாம் இன்னொருவர் மேல் அதை சுமத்திட்டு நாம் தப்பித்து கொள்ளலாம். ஆனால் அதற்கான விளைவு கட்டாயமாக நாம் நமக்கு தனிப்பட்ட விதத்திலே வரும் அது. சரியோ, ஏன்னா இதெல்லாமே இந்த சத்தியங்களை நாங்கள் ஒரு நாளும் மாற்ற முடியாது. இப்போ நான் வந்து ஒரு தவறை செய்துட்டு இன்னொருவருக்கு முன்பு நான் தவறு செய்யவில்லை என்பதை காட்டிக்கொள்ளலாம். சரி, அப்போ அவர்கள் நம்பிவிடலாம், ஓகே இவர் ஒரு தவறும் செய்யலன்னு நம்பி விடுவார்கள். ஆனால் என்னுடைய வீட்டுக்குள்ளே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நான் செய்த தவறுக்கான தீமையை நான் அனுபவித்து கொண்டு தான் இருப்பேன். சரி, அதுக்கு பின் அந்த இறை வார்த்தை அடுத்த பகுதி என்ன சொல்லப்படுது பாருங்க, சகோதரன் இரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியா, வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆகவே இங்கே வந்து இந்த மண் என்பது பார்த்தீர்கள் என்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல மண்ணிலிருந்தான் மனிதனை உண்டாக்கினார் கடவுள். மண் வந்து கடவுளுடைய படைப்பினுடைய ஒரு முக்கியமான பகுதி. அந்த பகுதி இப்பொழுது ஒரு கொலை இரத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் அதை பார்க்கிறார், அது கடவுளுக்கு துக்கத்தை உண்டாக்குகின்றது. ரெண்டாவது, ஒரு மனிதனுடைய செயல் கடவுளுடைய படைப்பை எந்த அளவுக்கு பாதிக்கிறது என்பதையும் இந்த பகுதி வந்து நமக்கு எடுத்து காட்டுகின்றது. நான்காவது அந்த பகுதி என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள், மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கின்றாய். ஸோ இங்கே வந்து கடவுள் என்ன சொல்றார் என்றால், கடவுள் ஒன்று இங்கே அவரை தண்டிக்கவில்லை. ஏற்கனவே ஆதாம் வந்து தவறு செய்யும் பொழுது அவருடைய செயல் ஒரு தீமை செய்ததுனாலே அந்த தீமைக்கான விளைவு மண்ணிலே வந்தது. ஆண்டவரே சொல்லியிருந்தார், நீ வந்து இதை சாப்பிடாதே, சாப்பிட்டால் உனக்கு மரணம் உண்டாகும் என்றால் நீயாகவே அந்த தீமையை உண்டாக்கி விடுவாய். கடவுள் ஒன்றும் செய்யவில்லை. அதுபோல தான் இங்கேயும் கடவுள் ஒன்றும் செய்யவில்லை. நீ வந்து அந்த சாபத்தை உன்மேல் நீயாகவே எடுத்துக்கொள்ளுகின்றாய். தெரியும். ஆகவே இங்கு வந்து நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், கடவுளுடைய அதாவது காயின் தான் செய்த தீமைக்கான ஒரு பலனை இப்பொழுது சாபமாக பெற்றுக்கொள்ளுகின்றார். இங்கே வேதாகம ஆசிரியர்கள் இதை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், சொல்லுகிறார்கள் என்றால், இங்கேயும் கடவுள் இரக்கமுள்ளவராகவே இருக்கின்றார். கடவுள் காயினை கொல்லவில்லை, மாறாக மீண்டும் வாழ்நாட்கள் கொடுக்கின்றார் அவன் மனம் திரும்புவதற்காக என்று. ஸோ அதான் உண்மை. கடவுள் நினைத்திருந்தால் இங்கே கொலை செய்திருக்கலாம், ஆனால் கடவுள் கொல்லவில்லை, வாழ்நாட்கள் கொடுக்கின்றார் மனம் திரும்புவதற்காக. ஸோ இதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பல முறைகளிலே நாம் மனம் திரும்புவதற்கான காலங்கள் தருகின்றார். அந்த காலங்களை நாம் பயன்படுத்துவது நமக்கு கிடைக்கின்ற ஒரு ஆசீர்வாதம். ஸோ இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற மூன்று முக்கியமான பாடம் பார்த்துக்கொண்டால், அதாவது பாவத்துக்கு விளைவு உண்டு என்பதை முதலாவது நாம் கற்றுக்கொள்கின்றோம். ரெண்டாவது, அவரவர்கள் செய்கின்ற செயலுக்கு அவர்கள் தான் பொறுப்பு, அது அவர்களுக்கு தான் வந்து கிடைக்கும், அதில் இருந்து யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. மூன்றாவது, கடவுள் நியாயத்தை சுட்டி காட்டுகின்றார், அதே நேரத்தில் ஆண்டவர் இரக்கமுள்ளவராகவும் இருக்கின்றார். அதனால தான் அந்த காலம் கொடுக்கப்படுகின்றது. ஸோ நீதிமொழிகள் 14:34 சொல்கிறது, நீதிமான்கள் உயர்வடைவார்கள், பாவம் செய்கிறவர்கள் அவமானப்படுவார்கள் என்று. ஓகே, குட். ஸோ அடுத்த வார்த்தைக்கு நாம் செல்லப்போகின்றோம். தொடக்கநூல் 4:12. ஸோ இதை தேவியக்கா வாசிக்கிறேன்டா, வாசிக்கலாம். உங்கள்கிட்ட வேதாகமம் இருந்தால் நீங்கள் வாசிக்கலாம். தொடக்கநூல் 4:12, அப்படி இல்லைன்னா குயின்டஸ் அண்ணா வாசிக்கலாம்.
நீ மண்ணில் பயிரிடும் பொழுது அது இனிமேல் உனக்கு பலன் தராது, மண்ணுலகில் நீ நாடோடியாக அலைந்து திரிவாய் என்றார். கேள்வி: காயினுக்கு ஆண்டவர் எந்த தண்டனையை அறிவித்தார்? மண்ணுலகில் நீ நாடோடியாக அலைந்து திரிவாய் என்றார்.
யா, ஓகே, தேங்க் யூ. ஸோ இந்த இறை வார்த்தையில் நீங்கள் பாருங்கள், முதலாவது அந்த எப்படி ஆரம்பமாகிறது, நீ மண்ணில் பயிரிடும் பொழுது. சரியா, அப்படி தான் ஆரம்பமாகிறது, நீ மண்ணில் பயிரிடும் பொழுது. அதாவது வந்து ஏற்கனவே நாம் முதல் இதிலே நாம் பார்த்துருக்கின்றோம், வேலை என்பது இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமான ஒன்று. தெரியும், வேலை வந்து மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு துன்பம் அல்ல, வேலை மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அந்த வேலையை வைத்து மனிதன் முன்னேற முடியும். வேலை, அதனால தான் கடவுள் அவனுக்கு வேலையை கொடுத்துருக்கின்றார். தெரியும், வேலை எங்களுக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம். ஆனால் அந்த வேலையிலே இப்பொழுது காயினுக்கு என்ன வருகிறது என்றால், சாபம் வருகிறது. அந்த வேலையினால் அவர் முன்னேற முடியாத ஒரு நிலை வருகின்றது. அதான் திருமறை சொல்கிறது, நீ கையிடும் வேலையை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கடவுள் சொல்லியிருக்கின்றார். நாம் கடவுளுக்கு உண்மையாக கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நம்முடைய வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அது வெறும் பணத்தை மட்டும் கொடுப்பதற்காக அல்ல, வாழ்க்கை கொடுப்பதற்காக. நாம் சிறப்பாக வாழ்வதற்கு இறைவன் நம்முடைய வேலை வழியாக தான் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். வானத்திலிருந்து பணத்தை போட முடியாது, நாம் செய்வதிலே ஆசீர்வாதத்தை காண முடியும். ஸோ பேதுருவுக்கும் கடவுளை தான் சொல்லுவார், வலையை கொண்டு போய் வீசு, அதிலே மீன் பிடிபட்டது, தூண்டிலை கொண்டு போய் போடு, அதிலே மீன் பிடிபட்டது. அதுபோல் கடவுள் நமக்குன்ற ஒரு வேலை கொடுத்துட்டார் பாருங்கள், அது நமக்கு ஆசீர்வாதமான ஒன்றாக கடவுள் தந்திருக்கின்றார். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் காயினுக்கு சொல்கிறார், நீ மண்ணில் பயிரிடும் பொழுது. இதற்கு முன்பு அவர் பயிரிடும் பொழுது அவருக்கு நல்ல விளைச்சல் வந்தது, அதிலிருந்துதான் அவர் காணிக்கை கொண்டு வந்தார். ஆனால் அவருடைய உள்ளம் சரியில்லாமல் போனதுனாலே பெரிய பெரிய தீமை வந்து இப்பொழுது அவர் மண்ணிலே பயிரிட ஆரம்பிக்கும் பொழுது என்ன உண்டாக போகிறது? அந்த விளைச்சலை காண முடியாது. ரெண்டாவது, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அது இனிமேல், சி இனிமேல் என்ற வார்த்தையுமே முக்கியமான ஒன்று. இதற்கு முன்பு உனக்கு நல்ல பலன் தந்தது அந்த மண், ஆனால் இனிமேல் அது உனக்கு பலன் தராது. இப்போ இதே நமக்கு எதை காட்டுகிறது என்றால், தவறு செய்ததினாலே அவருடைய உழைப்பின் பலனை அவர் இழக்கின்றார். உழைப்பினுடைய பலன் அவருக்கு குறைகிறது. ஸோ இது வந்து நமக்கு என்ன காட்டுகிறது என்றால், ஒரு காயின் செய்த தவறு அவருடைய உறவை மட்டும் பாதிக்கவில்லை, அவருடைய உழைப்பையும் பாதிக்கிறது, அவருடைய சிறந்த வாழ்க்கையையும் அது பாதிக்கிறது. அதான் நீதிமொழிகள் 10:22 இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரின் ஆசீர்வாதம் செல்வத்தை தரும் என்று சொல்லுகிறது. இறைவார்த்தை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் செல்வத்தை தருமா? என்றால் நாம் வந்து வாழ்வதற்கு செல்வம் வேண்டும், அதை கடவுள் தருகிறார். ஸோ அந்த செல்வத்தின் ஆசீர்வாதத்தை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒன்று, நம்முடைய நமக்கு உழைப்பின் பயன் கிடைக்கும் பொழுது கடவுளுக்குரியதை கடவுளுக்கு நாம் கொடுக்க வேண்டும். கொடுக்கும் பொழுது நல்ல மனதோடு நாம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுப்போமாக இருந்தால் அதற்கான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதான் திருமறை நமக்கு காட்டுகின்றது. ஆனால் நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய உள்ளம் சரியில்லாமல் இருக்குமாக இருந்தால் நாம் எவ்வளவு கொடுத்தாலும் நாம் நன்மை காண முடியாமல் போய்விடும் என்றால் நம்முடைய உள்ளம் மிக மிக முக்கியமான ஒன்று. அடுத்த பகுதி என்ன சொல்கிறது பாருங்கள், அது உனக்கு பலன் தராது. மண்ணுலகில், சரியோ மண்ணுலகில் நீ நாடோடியாக அப்படி என்று சொல்ல வருகிற ஆண்டவர் எங்கே என்றால், மண்ணுலகில். மண்ணுலகில் என்ற அங்கது அவர் வாழப்போகிற இடம். இந்த மண்ணுலகிலே தான் அவர் வந்து நிறைவாய் வாழ்வதற்காக இறைவன் உண்டாக்கினார் அவரை. ஆனால் இந்த மண்ணுலகிலே அவரால் நிறைவாய் வாழ முடியாத ஒரு சூழல் எப்பொழுது வருகிறது? பாவம் செய்ததுனால தான் வந்ததே தவிர மற்றபடி வராது. நோ, மற்றபடி வர வேண்டிய அவசியம் இல்லை. நானும் நீங்களும் இந்த மண்ணுலகிலே கடவுளோடு இணைந்து வாழ்வோம் என்றால் நிச்சயமாக சிறப்பாக வாழ முடியும். ஆனால் தீமைக்குள் இருப்போம் என்றால் இந்த மண்ணுலகிலே நாங்கள் வந்து துன்பத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருப்போம், நிம்மதியாய் வாழ முடியாது. ஆனால் கடவுள் இந்த மண்ணுலகிலே தான் நாங்கள் வாழ்வதற்காக இந்த மண்ணுலகை உண்டாக்கினார். பரலோகம் என்பது வேறு, மண்ணுலகம் என்பது வேறு. மண்ணுலகிலே தான் நாங்கள் வந்து ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ கடவுள் விரும்புகின்றார். ஆனால் இங்கே மண்ணுலகில் அவரால் வாழ முடியாமல் போகிறது. ஏனென்றால் அவரிடத்திலே ஏற்பட்ட தீமை. ஏசாயாவை நூல் 59:2 இறைவார்த்தை சொல்கிறது, உங்கள் பாவங்கள் உங்களையும் உங்கள் கடவுளையும் பிரித்து விடுகின்றன என்று சொல்லி. சரியோ, தவறு கடவுளையும் எங்களையும் பிரித்து விடுகிறதாம். 4வது பகுதி அந்த இறைவார்த்தையிலே பாருங்கள், மண்ணுலகில் நீ, முதல் மண்ணுலகு பார்த்துட்டோம், அதுக்கு பின்பு என்ன சொல்லப்படுகிறது? நீ நாடோடியாக அலைந்து தெரிவாய். ஸோ இதெல்லாமே மிக முக்கியமான ஒன்று. சரியோ, நீ நாடோடியாக அலைந்து திரிவாய் என்றால் மண்ணுலகிலே அவர் வந்து வாழ்வதற்காக உண்டாக்கப்பட்ட அந்த உலகத்திலே அவர் இப்பொழுது எப்படி வாழப்போகிறாராம்? நாடோடியாக, அதாவது ஒரு இருப்பதற்கு இடமில்லாமல், ஒரு பாதுகாப்பு இல்லாமல், ஒரு ஒரு மற்றவரிடத்திலிருந்து உண்மையான அன்பு இல்லாமல், அக்கறை இல்லாமல், ஒரு ஒரு நாடோடி போல வாழப்போகிறார். எதனால் என்றால் பாவத்தினாலே, தீமையான செயலினாலே. ஆனால் அவர் சரியாக இருந்திருந்தால் இந்த உலகிலே அவர் சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும். ஸோ அதன் நாடோடியாக என்பது மிக முக்கியமான ஒன்று. இது எங்களுடைய வாழ்க்கையில வராதா? எங்களுடைய வாழ்க்கையிலும் இது வரும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது வரும். நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு நிம்மதியற்றவர்களாக தனிமையிலே வேதனையிலே கஷ்டத்திலே வாழ வேண்டிய சூழல் வந்துடும். ஆனால் நாம் கடவுளோடு இருக்கும் பொழுது இறைவன் எங்களை நாடோடியாக வாழ விட மாட்டார், அவர் எங்களோடு இருப்பார், எங்களை காத்து கொள்ளுவார். ஸோ இது வந்து காயினுக்கு கிடைத்த தண்டனையில் ஒரு முக்கியமான ஒன்று. அதாவது வந்து காயின் ஒரு இடத்திலும் நிம்மதியாக வாழ இயலாத ஒரு சூழல் இப்பொழுது வந்திருக்குது. சரியோ, மனிதனுடைய பெரிய பிரச்சனையே இன்றைக்கு அதுதான். உலகத்தில் எங்கேயுமே அவன் நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழல் வந்திருக்குது. ரெண்டாவது, நீ நாடோடியாக அலைவா என்றால் அவருடைய உள்ளான அமைதியும் இல்லாமல் போகிறது. வெளியான வாழ்க்கையிலும் துன்பம், உள்ளத்திலும் உள்ளான வாழ்க்கையிலும் அமைதி இல்லாத ஒரு நிலை உண்டாகிறது. ஸோ அதனால தான் திருப்பாடல் சங்கீதம் 32:10 என்ன சொல்லுகிறது என்றால், தீயவர்கள் தீமை செய்கிறவர்களுக்கு பலவிதமான துன்பங்கள் வரும் அப்படின்ட்டு திருப்பாடல் சொல்லுகிறது. ஸோ இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற மூன்று பாடங்கள் பார்த்தீர்கள் என்றால், பாவம் மனிதனுடைய வேலையின் ஆசீர்வாதத்தை பறித்து விடுகிறது. ரெண்டாவது, பாவம் கடவுளிடமிருந்து விலக்கி அமைதியற்ற வாழ்க்கைக்கு கொண்டு போய் விட்டு விடுகிறது, அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போய் விட்டு விடுகின்றது. மூன்றாவது, நாம் கடவுளோடு இணைந்திருக்கும் பொழுது கடவுள் நமக்கு அமைதி அருளுகிறவராக இருக்கின்றார். நாம் கடவுளை விட்டு பின்வாங்கி போனோம் என்றால் இந்த உலகிலே நமக்கு அமைதி இல்லை, அமைதி யாராலும் தர முடியாது. அதனால தான் மத்தேயு 11 அதிகாரத்தில் 28வது இறைவாத்தில் இயேசு என்ன சொன்னார் என்றால், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படி என்று இயேசு அழைத்தார். அதனாலே நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனாலேயே நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம், உலகம் கொடுக்க முடியாத தேவ சமாதானத்தை இறைவன் எங்களுக்கு கொடுக்கின்றார். ஓகே, ஸோ இதோடு நாங்கள் நிறுத்தப் போகின்றோம். 12 வரைக்கும் நாம் பார்த்துருக்கின்றோம், என்ன 18 வரைக்கும் போக இயலாது. ஸோ இன்னும் நிறைய இருக்கிறதுனால வேண்டாம், நாங்கள் இதை அடுத்த வாரம் இதை வந்து தொடரலாம். அடுத்த வாரத்துக்கு நான் ஆல்ரெடி போட்டுட்டேன் மற்ற பகுதி, ஏன்னா இதில் என்ன நிறைய இருக்கிறதுனால நாங்கள் இதை முடிக்கலாம், என்ன இதை முடிச்சுட்டு அடுத்தது போகலாம். ஓகே, நாங்கள் ஒருக்கா நாம் இப்பொழுது சின்ன சுபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். முக்கியமாக இந்த தவக்காலத்திலே இந்த ஒரு மணி நேரத்தை உம்முடைய பாதத்தில் இருந்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படி செய்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீர் ஏசாயா இறைவாக்கினர் வழியாக கூறுவது போல, நீர் எங்களுடைய பழியை அல்ல எங்களுடைய உள்ளான மாற்றத்தையே விரும்புகின்றீர், உமக்கு கீழ்ப்படிவதையே நீர் விரும்புகின்றீர் என்று நீர் சொல்லியிருக்கின்றீரே. உம்மை அறிகின்ற அறிவையே பழியை விட நீர் விரும்புகின்றீர் என்று நீர் சொல்லியிருக்கின்றீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த தவக்காலத்திலே நாங்கள் உம்மை பற்றி உம்முடைய வார்த்தையை பற்றி எங்கள் வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்வதற்கு இந்த ஒரு நேரத்தை நீர் இந்த இணைய வழி மூலம் தந்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, காயினை ஆபேலை நீர் படைத்தது போல எங்களையும் நீர் உண்டாக்கி இருக்கின்றீர், எங்கள் குடும்பத்திலும் எங்களுக்கு நல்ல உறவுகளை தந்து உண்டாக்கி இருக்கின்றீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல வேலை வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த வேலை வாய்ப்பின் மூலமாக நீர் எங்களுக்கு தருகின்ற வருமானத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இதோ இந்த நாளிலும் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் அறிந்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த உறவை நாங்கள் மதித்து பொறுப்புணர்வோடு வாழும்படி எங்களை ஆசீர்வதியும். கணவர் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் தங்கள் கடமைகளை சரியாக ஒருவருக்கு செய்து நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே உமக்கு முன்னிலையிலும் மற்றவர்கள் முன்னிலையிலும் சரியான ஒரு வாழ்க்கை வாழும்படி ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த உறவுக்குள்ளே நாங்கள் ஒருபோதும் தீமையை விதைத்து விடாதபடி, ஆண்டவரே பொல்லாப்பை விதைத்து விடாதபடி நீர்தாமே எங்களை காத்து கொள்ளுவீராக. எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் நாங்கள் நல்லதை செய்யும்படி ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தரலும். நாங்கள் அறிந்திருப்பது போல நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த விளைவிலிருந்து நாங்கள் தப்பித்து கொள்ள முடியாது என்பதையும் அறிந்திருக்கின்றோம். ஆகவே இந்த நேரத்தில் இரக்கமுள்ள ஆண்டவரே, நாங்கள் செய்த எல்லா தவறுகளுக்காக நாங்கள் உம்மிடத்திலே மன்னிப்பு வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களை புதுப்படைப்பாக மாற்றும், எங்களுக்கு புதிய உள்ளத்தை தாரும். நாங்கள் நல்லதை செய்யவும் நல்லதை விதைக்கவும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திலே நீர்தாமே எங்களை உம்முடைய மார்போடு அணைத்து கொள்ளும். நாங்கள் நாடோடியாகவோ உம்முடைய பாதுகாப்பற்ற நிலைக்குள்ளோ நாங்கள் இல்லாதபடி, எப்பொழுது நாங்கள் உம்முடைய மந்தைகளாக இருக்க, உம்முடைய அரவணைப்புக்குள் இருக்க, உம்முடைய பாதுகாப்புக்குள் இருக்க நீர்தாமே எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் மட்டுமல்ல எங்கள் குடும்பத்தையும் நீர்தாமே உம்முடைய அரவணைப்புக்குள் வைத்து கொள்ளுவீராக. எங்கள் பிள்ளைகளையும் உம்முடைய அருக்கரங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் எல்லோருக்கும் நீர் அடைக்கலமும் பாதுகாப்புமாயிருந்திரளும். எங்கள் குடும்பத்திலே ஆண்டவரே என்னென்ன பொல்லாப்புகள் தீமைகள் நடந்திருக்கின்றதோ அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீர். தேவரீர்தாமே அவைகள் எல்லாவற்றையும் மன்னித்தருளும். எங்கள் குடும்பத்தை நீர்தாமே பாதுகாத்து கொள்ளும். இரக்கமுள்ள ஆண்டவர், இந்த நேரத்தில் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கின்றேன். உம்முடைய திருக்கரத்தினால் இவர்களை தொட்டு ஆசீர்வதியும். உம்முடைய பாதத்தில் இருக்கும் இவர்கள் மேல் உம்முடைய வல்ல கரம் அமர்ந்து ஆசீர்வதிக்கற்று. நீர்தாமே இவர்கள் தேவைகள் எல்லாம் சந்தியும். இவர்களுக்கு வேண்டிய சமாதானத்தையும் வாழ்வையும் தாரும். இந்த நாளில் நாங்கள் கேட்டது போல ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் ஒரு நல்ல பொறுப்புணர்வோடு வாழவும், மற்றவர்களை முன்னேற்றவும், மற்றவர்களுக்காக செபிக்கவும், மற்றவர்களை அன்பு செய்யவும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த புது வாழ்வு ஊழியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர். நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த பணி வாழ்வை கட்டி எழுப்பவும், இன்னும் பலரை ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்திலே அழைத்து வரவும், மற்றவர்களுடைய சுமைகளை நாங்கள் தாங்கி நிற்கவும், மற்றவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய உண்மையான அன்பை எங்கள் வாழ்க்கை மூலமாக காட்டவும் நீர்தாமே எங்களை ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடினை தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், பரிசுத்தாவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா, சுதன், பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன்.
நன்றி.